இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள கொடிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 8வது சூத்திரத்து 2வது கிரணத்திலே ஞான வேள்வியினை பற்றி குறிப்பிடுகின்ற பாடல், எழில் ஞான பூசை, அதை பற்றி குறிப்பிடுகின்ற பாடலுக்கு அடுத்த பாடலிலே உள்ள விசேட உரை குறிப்புகளிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. ஞான வேள்வி என்று சொல்லும் பொழுது ஞான நூலின் துணை கொண்டு செய்யப்படுகின்ற ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்ற 5 குறிப்பிடப்பெற்றன. அவற்றுள் ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் 3 பொதுவான ஞானம். சிறப்பான ஞானம் என்று சொல்லப்படுவன கேட்டல் தொடங்கி வருவனதான். அதில் கேட்டலும் சிந்தித்தலும் அந்த எழுஞான பூசையில் அடங்கும். அப்புறம் நூலை கடந்து செய்யக்கூடிய தெளிதல், நிட்டை இரண்டையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கேட்டல் சிந்தித்தலோடு தெளிதல், நிட்டை இவற்றையும் சேர்த்துக் கொண்டால் இந்த 4 உண்மை ஞானம், சிறப்பு ஞானம் என்று சொல்லப்படும். இந்த சிறப்பு ஞானம் 4 நிட்டையை அடைந்தவர்கள் வீடு வேறே அடைந்தவர்களாவார். மேவாது தப்பினவர் என்று பாடலிலே வருவதை நாம் ஆராய்ந்தோம். மேவாது தப்பினவர் என்று சொன்னால் நிட்டை மட்டும் மேவாமல் தப்பினவர் என்று அதற்கு பொருள் காணக்கூடாது என்று உரையாசிரியர் நமக்கு அறிவுறுத்தி அவருடைய பகுதியில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. மேவாது தப்பினவர் என்றால் இந்த உண்மை ஞானம் 4 மேவாமல் அந்த பொது ஞானம் என்ற நிலையிலேயே பிறவியை முடித்துக் கொண்டவர்கள், பிறவி முடிய பெற்றவர்கள், ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் என்ற நிலையிலே பிறவி முடிந்துவிட்டது என்றால் அவர்கள் மேலாய பதமுத்தியினை அடைந்து அங்கு இன்பம் நுகர்ந்து அதன் பிறகு இந்த நில உலகில் வந்து அவதரிப்பார்கள். தவஞ்செய்தற்கு, அதாவது அந்த கேட்டல் ஞானத்தை பெறுவதற்குரிய சிறந்த குடிப்பிறப்பிலே அவதரிப்பார்கள் என்று கூறினார்கள். கூறிய ஆசான் அருளாலே அந்த கேட்டல் ஞானத்தை பெற்று அவர்கள் படிப்படியாக சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என்று வீடு வேறு எழுதுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்ப விசேட உரையிலே உரையாசிரியர் என்ன அறிவுறுத்தி அருள்கின்றார்கள் என்று சொன்னார், அப்படி பதமுத்திகளில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் மீண்டும் உலகத்தில் வந்து அவதரிக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. பாடநிலை ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்திலே வந்தும் அவதரிக்கலாம் என்ற அளவில் தான் பொருள் காண வேண்டுமே ஒழிய கட்டாயம் அவர்கள் பதமுத்தியில் இருந்து முடிந்த பிறகு உலகத்தில் வந்து அவதரிக்க வேண்டும் அது கட்டாயம் என்று நாம் நினைக்கக்கூடாது, நியதமாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் வருகின்ற பாடலிலே ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார், சரியை கிரிய யோகங்களை இயற்றியவர்கள், அதாவது இந்த ஞானத்திற்கு முந்தைய நிலைகளை அனுட்டித்தவர்கள், இவர்கள் வந்து சரியை கிரிய யோகங்களை முடித்து ஓதல், ஓதுவித்தல்னு ஞான வேள்விக்கு வந்துவிட்டார்கள். இந்த ஞான வேள்விக்கே வராமல் சரியை கிரிய யோகம் என்று அந்த அளவிலே நின்று சாலோகம், சாமீபம் போன்ற அந்த பதமுத்திகளிலே இருப்பவர்கள் கூட மீண்டும் இந்த உலகத்தில் வந்து தோன்றி அவர்கள் ஞானத்தை பெற்று வீடுவேறடையலாம், அல்லது அந்த பதமுத்திகளில் இருந்தவாறேயும் அவர்கள் வீடுவேறடையலாம் என்று வருகின்ற பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அது எப்படி பதமுத்தியில் இருந்தவாறே வீடுவேறடைவார்கள் என்று சொன்னால், அந்த சிவபெருமானே அவர்களுக்கு முன்னால் எழுந்தருளி ஞானத்தை உணர்த்தி வீடுவேறே அருளலாம். அப்படி அந்த பதமுத்தியில் இருந்தவாறே சிவபெருமான் ஞானத்தை உணர்த்த இவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் அங்கிருந்தவாறே வீடுவேறே அடைந்து விடுவார்கள். யாரு? சரியை கிரிய யோகங்களிலே அதற்குரிய பதமுத்திகள் இருப்பவர்களே அப்படி அடைந்து விடுவார்கள். அப்படி இருக்கும்போது அந்த யோகத்திற்கும் மேம்பட்ட இந்த ஞானத்துக்கு வந்து அதிலையும் பொது ஞானம் வரைக்கும் வந்து அதில் தப்பினவர்கள் அவர்கள் பதமுத்திகளிலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள் சொன்னார். அவர்களுக்கும் சிவபெருமான் என்ன செய்யலாம்? அந்த பதமுத்தியில் இருந்தவாறே ஞானத்தை அவர்களுக்கு உணர்த்தி வீடு வேறே வழங்கலாம். அப்படி வழங்கவில்லை என்றால் அவர்கள் இந்த பூ உலகில் அவதரித்து குருவருடால் கேட்டல் முதலியவற்றை பெற்று வீடு வேறடைவார்கள் என்பதுதான் கருத்தாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த விசேட உரை குறிப்பிலே உரையாசிரியர் அருள்கின்றார்கள். அந்த பகுதியினை பார்க்கலாம். ஓதல் முதலிய 3 நின்றார்க்கும் கேட்டல் முதலிய ஆசிரியனையின்றி அமையா என்பது உணர்த்துதற் பொருட்டு இந்த பார்மேல் நாட்டிய நற்குணத்தினில் வந்து அவதரித்து என்ற துணையை ஆகலின் அதுவே நியதமன்று எனக் கொள்க. என்ன சொல்கின்றார்கள்? ஓதல் முதலிய 3 நின்றார்க்கும், அதாவது இந்த எழில் ஞான பூசையிலே பொது ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் என்ற நிலையிலே நிற்பவர்களுக்கு அவர்களுக்கு கேட்டல் ஞானம் அடுத்து நடக்கணும். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் வரைக்கும் வந்துவிட்டார்கள். இவர்களுக்கு அடுத்து நிகழ வேண்டிய ஞானம் கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானம் நிகழ்வதற்கு ஆசிரியனுடைய துணை இன்றியமையாதது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இங்க நூலாசிரியர் என்ன சொல்லியிருக்கின்றார். பதமுத்தியிலிருந்து மீண்டும் உலகத்தில் வந்து அவதரித்து ஆசிரியன் திருவடியை சார்ந்து கேட்டல் ஞானத்தை பெற வேண்டும் சொல்லியிருக்கின்றார். இல்லையா, அதனாலதான் அதை எப்படி சொல்லியிருக்கார் ஆசிரியர், அந்த பாடல் அடிய சொல்லியிருக்காங்க, இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து என்ற துணையே ஆகலின் என்ற துணையே ஆகலினா என்று இவ்வாறு ஆசிரியர் கூறியிருக்கின்றார். ஆகையார் ஆசிரியர் என்ன சொன்னார் பாடல்ல, இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து, இது பாடல்ல வருகின்ற தொடர். ஏன் இந்த தொடர் பாடலில் இடம்பெற்றது, இந்த அதாவது அவர் உலகத்தில் வந்து அவதரித்து என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னார், இவர்கள் ஓதுவித்தல் வரைக்கும் கேட்பித்தல் வரைக்கும் இவர்கள் பயின்றுள்ளார்கள், அடுத்தாற்போல் கேட்டல் ஞானம் இவர்கள் பெற வேண்டும், அதற்கு ஆசிரியனுடைய துணை அவசியம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் ஆசிரியனை பெரும் பொருட்டு இந்த உலகத்தில் வந்து அவதரிப்பார்கள் என்று நூலாசிரியர் அருள் செய்திருக்கின்றார் இந்த பாடல்ல. அங்க பதமுத்தியில் இருக்கும் பொழுது அங்க சிவபெருமானே ஆசிரியனாக வந்து கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே அந்த ஆன்மாவை வளர்த்து வருகின்றான் என்று சொன்னால் அந்த பதமுத்தியில் இருந்தவாறே அவர்கள் வீடு பேரும் அடையலாம். ஆகவே பூவுலகில் வந்து அவதரிக்க வேண்டும் என்பது நியதம் அன்று, இப்படிதான் வரணும் நியதி இல்லை, இப்படியும் வரலாம் அங்கிருந்தவாறும் செல்லலாம். ஏன்னா அடுத்த பாடல்ல சரியை முதலியவற்றில் நின்றவர்க்கும் கூட அவர்கள் கூட பதங்களில் இருந்தவாறே முத்தி வரலாம்னு சொல்கின்றார் அல்லவா, அதை குறிப்பிடுகின்றாருங்க ஒரே ஆசிரியர். சரியை முதலியவற்றில் நின்றாரும் அங்கு நாதனே முன்னிற்கின் நணுகுவர் நற்றாளே என வருஞ்செயலில் கூறப்படுதலில், சரியை முதலியவற்றில் நின்றவர் கூட பதமுத்திகளில் இருந்தவாறே கூட என்ன செய்யலாம், பரமுத்தியை அடையலாம். ஆசிரியர் வரும்பாடல சொல்றார், அந்த வரும்பாடலில் இடம்பெறும் அந்த தொடரை இங்கு எடுத்து வைத்துள்ளார் உரையாசிரியர். எப்படி, நாதனே முன்னிற்கின் நணுகுவர் நற்றாளே, இது வருகின்ற பாடலின் ஈற்றடி, வருகின்ற பாடல் இப்படி சொல்லியிருக்காங்க. பதமுத்தியில் இருக்கும் போது அந்த பதங்கள்ல நாதனே முன்னின்றார், இல்லையா, அந்த பதங்களில் இருந்தவாறே நற்றாளை பொருந்துவர்னு சரியை முதலியவற்றில் நின்றவருக்கு கூட சொல்லியிருக்கும் பொழுது அந்த நெறிகளுக்கெல்லாம் மேம்பட்ட ஞான நெறி வந்து அதிலே இடையிலே பிறவி தப்பி அவர்கள் பதமுத்தியில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன, அந்த பதங்களில் இருந்தவாறே வீடு பேர் கிடைக்கக்கூடாதா என்ன, இவர்களுக்கும் கிடைக்கலாம். அவர்கள் அப்படி கிடைக்கவில்லை, சுவாமி வந்து அவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நில உலகத்திற்கு அனுப்புகின்றார் என்றால் அப்போ வந்து அவர்கள் இங்கு வந்து அவதரிக்கலாம் என்பதுதான் இங்கு உரையாசிரியர் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த செய்தியாகும். இனி அடுத்தார் போல இந்த இரண்டாம் அடிக்கு வருகின்றார்கள். இரண்டாம் அடியிலே அதாவது மேவாது தப்பினவர் என்று வருகின்ற இடம், இதுக்கு வந்து நிட்டை மேவாது தப்பினவர்கள் என்று ஒரு சாரார் பொருள் கொள்வார்கள். அதாவது ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் மட்டுமல்ல, கேட்டல் ஞானமும் பெற்றுவிட்டார்கள், சிந்தித்தல் ஞானமும் பெற்றுவிட்டார்கள், தெளிதல் ஞானமும் பெற்றுவிட்டார்கள், நிட்டை தான் கூடணும், அந்த நிலையில பிறவி முடிந்து போகின்றது, பிராரத்த எல்லை வந்து விடுகின்றது, பிறவி முடிந்து விடுகின்றது. அவர்கள் வந்து திரும்பவும் இந்த உலகத்தில் அவதரித்து ஆசானை அடைந்து கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுவார்கள் என்று இப்படி இந்த பாடலுக்கு சிலர் பொருள் சொல்லிவிடுகின்றார்கள். அப்ப உரையாசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், கேட்டல் ஞானத்துக்கு வந்து விட்டாலே திரும்ப அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், இன்னொரு பிறவி அவதரித்து மறுபடியும் ஆசிரியனை சார்ந்து கேட்க வேண்டாம், கேட்டபின் திரும்பவும் கேட்க வேண்டாம். ஒரு வகுப்புல வந்து நான்கு சிறந்த மாணாக்கர்கள் இருப்பார்கள், சிறந்தவர் அல்லாத மாணாக்கர்களும் இருப்பார், அந்த மாதிரி இல்லை. இங்க வந்து ஞான நெறிக்கு அதற்குரிய தகுதியுடைய மாணாக்கர்களுக்கு தான் சிவபெருமான் ஆசிரியனா வந்து உணர்த்துவார். இல்லையா, சத்தினிவாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும், மந்ததரம் தீவிரம்னு வேறுபாடு இருந்தாலும், இல்லையா, கேட்டால் அந்த சிந்தித்தல் மெதுவா நிகழும், அவ்வளவுதான். இந்த சத்தினிவாத ஏற்ற குறைச்சனால சிந்தித்தல் வேணா மெதுவா நிகழும், மற்றபடி சொல்லக்கூடிய உபதேசங்களை வந்து சிந்தையிலே வாங்கிக் கொள்வார்கள். அந்த திறன் உண்டு, பக்குவம் வந்தவர்கள் தான், ஞான நெறிக்கு வந்தவர் எல்லாருமே பக்குவம் வந்தவர்கள் தான். அதனால ஒரு முறை ஞானாசிரியனிடம் கேட்டவர்கள் இன்னொரு பிறவி எடுத்து திரும்ப கேட்க வேண்டியதில்லை. சரி, சிந்தித்தல் நிலையிலிருந்து தப்பினவர்கள் அப்படிங்கும்போது சிந்தித்த பிறகு மறுபடியும் சிந்திக்கணும், சிந்தித்தல் நிலையில வந்து இருக்கும்போது பிறவி முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் திரும்ப ஆசிரியன் போய் கேட்கணுமா, அடுத்த பிறவி எடுத்து அதுல திரும்பவும் ஆசிரியனை சார்ந்தவர்கள் கேட்கணுமா, இல்லையா, கேட்டவர்களே திரும்ப கேட்க வேண்டாம், கேட்டல் ஞானம் முடிஞ்சு சிந்தித்தல் ஞானம் வந்தவர்களுக்கு அவர்களையும் திரும்பவும் வந்து என்ன செய்யணும், வந்து கேட்கணும். ஆகவே சிந்தித்தலை அவர்கள் முடித்து விட்டார்கள் என்றால் அதற்குமே அவர்களுக்கு நூல் வேண்டாம், இல்லையா, தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம்னு போன பாடலுடைய விசேட உரையிலே கூறினார்கள். ஆகவே சிந்தித்தல் ஞானத்தை முடித்து விட்டு ஒருவருக்கு பிறவி தப்பிவிட்டது என்றால் அவர்கள் மீண்டும் வந்து பிறவி எடுத்து என்ன செய்ய வேண்டாம், அவர்கள் வந்து நூல் உபதேசம் கேட்க வேண்டாம், ஏன்னா சிந்தித்தபின் நூலே வேண்டாம். சரி, தெளிதல் ஞானத்தில் இருந்து பிறவி முடிந்து விட்டது என்று சொன்னார், தெளிவு வந்துவிட்டது என்றால் உடனடியாக நிட்டை தான், ஆகவே அதுக்கு இடையில கால இடையீடு இருக்காது. நம்ம தெளிந்தபின் நிட்டை மேய்வதற்கு கால இடையீடு கிடையாது, கால இடைவெளி கிடையாது. ஆகையினாலே கேட்ட ஞானத்தில் தப்பியவர்கள், சிந்தித்தல் ஞானத்தில் தப்பியவர்கள், தெளிதல் ஞானத்தில் தப்பியவர்கள் என்றெல்லாம் அதுக்கு சொல்லக்கூடாது. மேவாது தப்பினர்னா கேட்ட ஞானத்துக்கு வருவதற்கு முன்பே அந்த ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல்னு அந்த பொது ஞான அனுபவத்தில் இருக்கும் பொழுதே பிறவி முடிந்து போனவர்கள், அவர்கள் தான் வந்து பதமுக்திகளை அடைந்து தேவைப்பட்டால் இந்த நிலவொழி வந்து அவதரித்து குருவருளை பெற்று கேட்டல் சிந்தித்தல் படிமுறையில நிட்டை மேவுவார்கள். அதுக்கு தேவைப்படலன்னு வச்சுக்கோங்க, எப்ப தேவைப்படாது, பதங்களில் இருக்கும்போது சிவபெருமானே எங்க ஆசிரியனாக எழுந்துவிட்டார் என்று சொன்னார், அவரிடமே கேட்டு சிந்தித்து தெளிவடைந்து அந்த பதங்களில் இருந்தவாறே நிட்டை கூடி விடுவார்கள். அவர்களுக்குரியதுதான் ஓதுவித்தல் கேட்பித்தல் என்ற நிலையில தப்பினவர்களுக்கு தானுடைய கேட்டல் ஞானத்தில் தப்பினவர்கள் திரும்பவும் வந்து ஆசானை அடைந்து அடுத்த பிறவியில வந்து மறுபடியும் ஆசான் அடைந்து கேட்க வேண்டாம், கேட்டவின் மீண்டும் கேட்க வேண்டாம், சிந்தித்தவின் அவர்கள் வந்து பிறவி முடிந்து விட்டாது என்று சொன்னார், அவர்களும் வந்து ஏன் அடுத்த பிறவியில் ஆசான் அடையணும், சிந்தித்த பிறகு அவர்களுக்கு நூலே வேண்டாம். இல்ல தெளிதல் ஞானம் வரைக்கும் வந்துட்டாங்க பிறவி முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா தெளிந்தவுடன் நிட்டை கூடுவதற்கு இடையீடே கிடையாது. அதுதான் சொல்றாங்க பாருங்க ஆசிரியர், சிலர் வந்து இப்படி தவறாக பொருள் சொல்வார்கள் என்று சொல்லி இதை விளக்குகின்றார்கள் பாருங்க. இனி மேவாது தப்பினவர் என்பதற்கு, இந்த பாடல மேவாது தப்பினவர்னு இரண்டாம் அடியின் திருப்பாதியில் வருது இல்லையா, அதுக்கு எப்படி பொருள் சொல்லுவாங்க சிலர் எப்படி சொல்லுவாங்களாம், கேட்டல் முதலிய மூன்றினின்றும் தப்பினவர் என்று உரைப்பாரும் உலர். கேட்டல் ஞானத்திலிருந்து இருக்கும் போதே பிறவி முடிஞ்சு விட்டது, அல்ல அது மாதிரி சிந்தித்தல் ஞானத்தில் இருக்கும்போது பிறவி முடிஞ்சிட்டது, தெளிதல் ஞானத்தில் இருக்கும்போது பிறவி முடிஞ்சிட்டது என்று இப்படி பொருள் சொல்வாரும் உலர். அப்படி சொல்லக்கூடாது என்று அதை மறுக்கின்றார். ஏன், கேட்ட பின்னர் கேட்க வேண்டாமையானும் கேட்டல் ஞானத்தை அவர் பெற்றுவிட்டார், திரும்பவும் அவர்கள் வந்து அவர் பிறவி முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, திரும்பவும் பிறவி எடுத்து ஆசாண்ட போய் கேட்க வேண்டியதில்லை, கேட்ட பின்னர் திரும்ப கேட்க வேண்டாம். அதான் கேட்ட பின்னர் கேட்க வேண்டாமையானும், அதான் திரும்பவும் கேட்க வேண்டாமையானும், சிந்தித்த பின் நூல் வேண்டாமையானும், சிந்தித்த ஞானம் அவர்களுக்கு முடிந்து விட்டது அப்ப பிறவியும் முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, அவர்கள் திரும்ப வந்து அடுத்த பிறவியில ஆசாண்ட கேட்டு திரும்பவும் சிந்திக்கணுமா, வேண்டாம், நூலே வேண்டாம், சிந்தித்தல் ஞானம் அவர்களுக்கு முடிஞ்சிட்டா சிந்தித்தலோட அந்த ஞான வேள்வி முடிந்து விட்டது, தெளிதலுக்கு நூலே வேண்டாம். ஆகவே அவர்களும் திரும்ப வந்து ஆசானை சார வேண்டாம், இல்லையா, அவர்களுக்கு அடுத்த பிறகு சிவபெருமானே அந்த பதமுத்தியில ஆசானாயிருந்து பரமுத்தி கொடுத்து விடுவார்னு அர்த்தம். ஆகவே சிந்தித்தவின் நூல் வேண்டாமையானும், தெளிந்த வழி நிட்டை மேய்வதற்கு இடையீடு இன்மையானும், தெளிதல் ஞானம் வந்துட்டதுன்னா உடனடியா நிட்டை தான். ஆகவே தெளிதல் ஞானத்தை முடித்து விட்டு பிறவி தப்பி விட்டார்கள் சொல்வதில் பொருள் இல்லை. தெளிந்த வழி நிட்டை மேய்வதற்கு இடையீடு இன்மையானும், கால இடைவெளி இல்லை ஆகலானும். அப்போ ஒருவேளை இந்த கேட்டல் ஞானத்தை முடித்து முடிந்த நிலையிலே ஒருவர் வந்து அவர் பிறவி முடிந்து விட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த நில உலகத்துக்கு அவதரித்து திரும்பவும் ஆசானை சாரமாட்டார், என கேட்ட பின்னர் திரும்பவும் கேட்க வேண்டியதுன்னு சொன்னீங்க, அப்ப அவர்கள் எங்க இருப்பார்கள் பதமுத்தின்னு சொன்னேன், அவர்களுடைய பதமுத்தி அந்த பதம் என்ன பதம் அதை சொல்கின்றார் ஆசிரியர், எங்க சுத்த தத்துவ குணங்கள், என்ன இவர்கள் மேல வந்து விட்டார்கள் இல்லையா, சரியை கிரிய யோகங்களில் அனுப்பித்து அவர்கள் பெறுகின்ற பதமுத்தியை விடவும் மேலானது இந்த பதமுத்தி, ஏன்னா அவர்கள் ஞான நிலையிலிருந்து இவர்களுடைய ஞான நிலையில் இவர்கள் பயின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு பிறவி முடிந்திருக்கின்றது, எனவே இவர்கள் எந்த பதங்களை சொல்வார்கள் அதை சொல்கின்றார் ஒரே ஆசிரியர், கேட்டல் முதலியவற்றில் நின்றார் சுத்த தத்துவ புவனங்களின் அவரமுத்தராக வைகியவாறே பரமுத்தியை தலைப்படுவதன்றி மீழுதல் இன்மையானும். ஆகவே கேட்டல் முதலிய ஞானத்தில் நின்றார், கேட்டல் ஞானத்தில் அவர்கள் வந்து பயின்று அந்த கேட்டல் ஞானத்தை முடிந்த அளவிலே அவர்கள் பிறவி முடிந்திருக்கின்றது, அல்லது சிந்தித்த ஞானத்தை முடித்த அளவிலே அவருடைய பிறவி முடிஞ்சிருக்கின்றது அவ்வளவுதான் சொல்லலாம். தெளிதல் ஞானத்தை முடிச்சிட்டாங்கன்னா உடனே நிட்டை தான், அதுல வந்து அதுக்கு நிட்டைக்குன்னு தெளிந்த பிறகு நிட்டைக்குன்னு இன்னொரு பிறவி வேண்டாம், தெளிஞ்சிட்டா உடனே நிட்டை தான். ஆகையினால் அப்ப உடம்பு நீங்கி விட்டதுன்னா பரமுத்தி தான். ஆமா, ஆகவே கேட்டல் சிந்தித்தல் இந்த ரெண்டுல இருந்து தப்பினவர்களை வேணா சொல்லலாம், எங்க சுத்த தத்துவங்களை புவனங்களில் சுத்த தத்துவ குணங்கள இருப்பார்கள், அங்க இருப்பவர்களுக்கு அபரமுத்தர்கள் பேரு, அங்க அபரமுத்தராக இருந்தவா வைகியவாரே, வைகியவாரேன்னா அங்கு இருந்தவாறே என்ன செய்வார்கள், கேட்டலை முடிச்சிருக்காங்களா சிந்தித்தலை செய்து தெளிந்து நிட்டை கொடுவார்கள், இல்ல சிந்தித்தல் வர முடிச்சிருக்காங்களா தெளிதலை செய்து நிட்டை கொடுவார்கள், எங்க இருந்தவாறே அந்த அபரமுத்தி நிலை சுத்த தத்துவ குணங்களில் இருந்தவாறே அவர்கள் வந்து முத்தி அடைவார்களே ஒழிய சுத்த தத்துவ குணங்களுக்கு போன பிறகு திரும்பவும் இந்த நில உலகத்தில் வந்து என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் பிறக்க மாட்டார்கள், அதான் மீழுதல் இன்மையானும். அவர்களை வந்து நாம யாரோட ஒப்பிடக்கூடாது, சரியை கிரிய யோகம் இந்த நிலையை அனுட்டித்து இல்லையா, இவற்றுக்கு பலனாகிய அந்த பதமுத்திகள் இருப்பவர்கள் அவர்கள் திரும்பவும் நில உலகத்துக்கு வந்தாலும் வரலாம். அவர்களோடு ஒப்ப வைத்து கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானத்தில் தப்பியவர்களை நம்ம பேசக்கூடாது, ஒப்ப வைத்து பேசக்கூடாது. இப்படி பேசுவது சிறிதும் பொருந்தாது இல்லையா, முந்தைய செயலோடும் அது வந்து பொருந்தாது என்று சொல்லுவாங்க. அதனால எங்க சொல்றாங்க பாருங்க, அவர்களை சரியை முதலியவற்றை நின்றாரோடு ஒப்ப வைத்து அஞ்ஞனம் உரைத்தல் சிறிதும் இயலாமையானும் அது பொருந்தாது. சரியை முதலியவற்றை நின்றோர் வேணா அந்த சாலோகம் சாமீபம் அந்த பதமுத்திகளை அனுபவிச்ச பிறகு திரும்ப என்ன செய்யலாம், நில உலகத்துக்கு வரலாம். ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் நிலை நின்று பிறவி முடிந்து போனவர்கள் வேண்டுமானால் பதமுத்திகளை அனுபவித்து அதன் பிறகு மீண்டும் என்ன செய்யலாம், உலகத்திற்கு அவர்கள் வந்தாலும் வரலாம். ஆனா இந்த கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் இந்த நிலையிலே பிறவி முடிந்து போனவர்கள் அவர்கள் நேராக சுத்ததத்துவ குணங்களுக்கு சென்று அங்கு இருந்தவாறே தெளிந்து நிட்டை கூடி அவர்கள் வீடு பெற எய்துவார்களே ஒழிய மீண்டும் இந்த உலகத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். எனவே சரியை கிரியையாளர்களோடு ஒப்ப வைத்து இந்த ஞானிகளை பேசுவது பொருந்தாது என்று சொல்கின்றார். மேலை செயலோடு இயைவு படாமையானும், நம்ம மேலை செயலோடு இதற்கு முந்தைய செயலோடும் அது பொருந்தாது என்று கூறுகின்றார். ஏன்னா இந்த ஞான வேள்விதான் எல்லாத்துக்கும் மேலான வேள்வி என்று முந்தைய செயலில் சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த ஞான வேள்வியை இயற்றியவர் பெரும் பலனை வந்து சரியக்கிரியை மட்டும் இயற்றியவர்கள் சரியக்கிரிய யோகம் மட்டும் இயற்றியவர்களோடு ஒப்பவிட்டு சொல்லலாமா? அதனால நம்ம மேலை செயலோடு அது பொருந்தாது. மேலை செயலில் எல்லாவற்றுக்கும் தலைமையானது ஞான வேள்வின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே தலைமையான ஒன்றை அனுட்டித்தவர்கள் பெரும் பயனை அது அதற்கு வாயிலாக இருக்கின்ற நெறிகளை அனுட்டித்தவர்கள் பெரும் பயனோடு ஒப்பவித்து சொன்னால் அது முந்தைய செயலோடு பொருந்தாது. எனவே அவர் உரைப்பனவெல்லாம் போலி என்று ஒழிக, எனவே கேட்டல் ஞானத்தில் தப்பியவர்கள் சிந்தித்தல் ஞானத்தில் தப்பியவர்கள்லாம் மீண்டும் உலகத்தில் வந்து பிறப்பார்கள் என்று சொல்கின்ற கருத்து பொருந்தாத கருத்து, போலியான கருத்து. ஏன்னா முந்தைய செயலோடு பொருந்தாது இல்லையா, சுத்த தத்துவ கோணங்களில் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்வதும் பொருந்தாது என்று இங்கே கூறுகின்றார். ஆக முந்தைய செயல் எழில் ஞான பூசையாகிய அந்த ஞான வேள்வியை சொன்ன அந்த முந்தைய செயலும் இந்த செயலும் சேர்த்து ஒரு பொதுவான கருத்தை நமக்கு உணர்த்துகின்றது. என்னவென்றால் ஞானமாவது இத்துணை பகுதி உடையது, அதுல பொது ஞானம் இந்த பகுதி, சிறப்பு ஞானம் இந்த பகுதி. பொது ஞானத்துக்குரிய பயன் இப்படிப்பட்ட பயன், சிறப்பு ஞானத்துக்குரிய பயன் இப்படிப்பட்ட பயன் என்று இந்த செய்திகள்லாம் தான் முந்தைய பாடலையும் இந்த பாடலையும் சொல்லப்பட்டன. எப்படி சொல்லப்பட்டுள்ளன, ஆசிரியர் சொல்ற உரையாசிரியர் சொல்றாரு, இவை இரண்டு செயலும் மேற்கூறிய ஞானமாவது. மேற்கூறிய ஞானம்னா இந்த பாடலுக்கும் இதுக்கு முந்தைய பாடலுக்கும் முந்தைய பாடல், அதாவது சரியைக்குரிய யோக ஞானம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாடல ஆசிரியர் விளக்கி வந்தார் அல்லவா, அதுல ஞானத்தை விளக்கிய பாடல் சன்மார்க்கம் சகலகலை புராண வேதம். அந்த பாடல்ல ஞானம்னா என்னன்னு சொன்னார் இல்லையா, பல கலைஞான நூல்கள் கர்மகாண்ட நூல்கள் சமய பல சமய சாத்திரங்கள் இவற்றையெல்லாம் கற்று அவையெல்லாம் சிவாகம ஞானவாதத்தை நோக்க கீழானவை என்று கண்டு அவற்றை கழித்து மேலான அந்த ஞானவாதத்தை நாடி நல்வழிக்கு ஏதுவாகி அந்த ஞானவாதத்தை நாடி அதாவது சிந்தித்து எப்படிப்பட்ட ஞானவாதம் முப்பொருளின் பொது இயல்பையும் சிறப்பியல்வையும் விளக்கி கூறுகின்ற அந்த நல்வழிக்கு ஏதுவாகிய ஞானவாதத்தை சிந்தித்து சிந்தித்ததன் பயனாலே அந்த ஞாதிரு ஞான நேயங்கிற திரிகுடிக்கு அகப்படாமல் அறிவோடு பின்னி கலந்திருக்கின்ற அந்த சிவபிரானோடு ஒன்றி விடுதல் அதுதான் ஞானம் என்றார். ஞானவாதத்தை சிந்தித்து சிவனோடு ஒன்றி விடுதல். எப்படிப்பட்ட சிவனோடு என்று சொன்னால் பின்னியுள்ள சிவனோடு. எப்படி பின்னி இருக்கின்றான், அறிவோன் அறியப்படும் பொருள் என்ற பேத நிலைக்கு அகப்படாத வண்ணம் நம் அறிவிலே பின்னி இருக்கின்றானே அந்த சிவனோடு உடனாக கலந்து விடுதல் அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றோர் சிவனையே பெறுவர் என்று சொல்லி சாதிசியத்துக்கு பொருள் விளக்கம் சொன்னார் அல்லவா. அந்த பாடல சொல்லப்பட்ட அந்த ஞானம் எத்தனை பகுதி உடையது என்று சொன்னால் இரண்டு பகுதி உடையது. ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டைன்னு இத்தனை பகுதி உடையது. இதை ரெண்டு பகுதியா பிரிக்கிறாங்க, பொது சிறப்புன்னு சொல்லி இல்லையா. அதுதான் இரு பகுதியின்னு அடியன் குறிப்பிட்டேன். ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் இந்த மூன்றும் பொது பகுதி, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை இந்த நான்கும் சிறப்பு பகுதி. ஆகவே இப்படி பொது பகுதி சிறப்பு பகுதின்னு இரண்டு பகுதிகளே உடையது இல்லையா. ஆமா, முதல்ல வந்து இது எல்லாத்தையுமே பகுதின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் பொது சிறப்பு சொல்றாங்க. உரையாசிரியர் வழியிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்றால் இத்தனை பகுதித்து என்பதும் அவற்றுள் பொது சிறப்பு ஆமாறும்னு உரையாசிரியர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எத்தனை பகுதித்துன்னு சொல்லும் போது நாம வந்து ஏழு பகுதின்னு சொல்லணும். ஓதல் தொடங்கி நீட்டை வரைக்கும், ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என்று ஏழு பகுதிகளை உடையது இந்த ஞானம். இந்த ஏழுல பொது சிறப்பு ஆமாறும்னு சொல்றாங்க. அடுத்தபடியா அதனால இந்த ஏழு இலை முதல்ல சொன்ன மூணும் பொது, இதெல்லாம் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் இந்த மூன்றும் பொது. அடுத்து சொன்ன நான்கும் சிறப்பு, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்ட, இந்த நான்கும் சிறப்பு. ஆகவே ஞானமாவது இத்துணை பகுதித்து என்பதுவும், அந்த ஏழு பகுதித்து என்பதுவும் அவற்றுள் பொது சிறப்பு அமாறும். முதல் மூன்றும் பொது, அடுத்த நான்கு சிறப்பு இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது என்றும் அவற்றுக்குரிய பயன் வேறுபாடு, அவற்றுக்குரிய பயன் வேறுபாடு. அதாவது பொது ஞானத்தை மட்டும் அனுட்டித்தவர்கள் பதமுத்தி எழுதி வந்து அங்கு சிவபெருமான் இருந்தருளி உபதேசித்தார், அங்கிருந்தவாறே கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுவர். அப்படி இல்லை, அவர் எழுந்தருளவில்லை என்று சொன்னார், அவர் அருளாலே இந்த உலகில் அவதரித்து குருவை அடைந்து கேட்டல் முதலியவற்றை பெற்று நிட்டை கூடுவர். இதுதான் வந்து ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் இவற்றை மட்டும் அனுட்டித்தவர்கள் பெறக்கூடிய பயன் இல்லையா. அவற்றம்மா அதான் முதல்ல அவர்கள் பெறக்கூடியது பதமுத்தி, அதுக்கப்புறம் பரமுத்தி. சரி, நிட்டையே கூடியவர்கள், நிட்டையே கூடியவர்கள் பெறக்கூடிய பயன் வீடு வேறு, வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள் என்று சொல்லி அந்த பயன் வேறுபாடையும் உணர்த்தினார். ஆகையினாலே பயன் வேறுபாடு எப்படி உணர்த்தப்படுகின்றது என்றால், ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் என்ற முறையிலே அந்த அளவுக்கு ஞானத்தை இயற்றியவர்கள் அவர்கள் பெறக்கூடிய பயன் பதமுத்தி, அதுக்கப்புறம் அங்கிருந்தவாரோ அல்லது இங்கு வந்தோ பரமுத்தி அடைவார்கள். நேரடியாக முதல்ல பெறக்கூடியது பதமுத்தி. சரி, நிட்டையே கூடியவர்கள் பெறக்கூடியது அது பரமுத்தி, வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள் என்று அந்த பயன் வேறுபாடு இங்கே உணர்த்தினார். ஆக இந்த அருமையான பாடலை மீள ஒரு முறை நாம் படித்துக் கொண்டு அடுத்த பாடல் குறித்து சிந்திக்கலாம். கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம், வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள், மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து அரணருளால் இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்து அடைவர் நாதந்தாளே என்று ஆசிரியர் எத்தனை இனிமையாக அரிய செய்திகளை எல்லாம் இனிமையாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். இனி அடுத்த பாடல், பசு புண்ணியங்கள் செய்வோர் பெறக்கூடிய பயனுக்கும் பதிபுண்ணியங்களாகிய இந்த சரியக்கிரியோகங்களை அனுட்டித்தோர் பெறக்கூடிய பயனுக்கும் உள்ள ஏற்ற தாழ்வினை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார்கள். சைவ மக்கள் எல்லாம் உள்ளத்திலே வந்து நிரந்தரமாக பதிந்து வைக்க வேண்டிய பாடல், தொடக்கத்தில் இந்த பாடலை பதிய வைக்கும். அப்புறம்தான் நம்ம சிவநெறிக்குள்ளே நாம் வந்து செம்மையாக ஈடுபட முடியும். இந்த பாடலை பார்க்கலாம். தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிதா ஸ்வர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர் ஈசன் யோக கிரியா சரியையின் நின்றோர் ஊனமிலா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அறன் முன்னிலாது ஒளியின் உட்பவித்து ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை அங்கு நாதனே முன்னிற்கின் நணுகுவர் நற்றாளே. ஆக முதல் இரண்டு அடிகளிலே பசு புண்ணியங்கள் செய்தோர் பெறக்கூடிய பெயர்களை சொல்கின்றார். தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் என்று சில பசு புண்ணியங்களை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். இது மாதிரி மற்ற பசு புண்ணியங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தானம் அதாவது அறங்களில் சிறந்தது தானம் இல்லையா, அதனால் அதை முதல்ல சொன்னார். பதவுரையின் அடிப்படையிலே பதப்பொருள் பார்க்கலாம். தானம் தானங்கள் கொடுத்தலும் யாகம் வேள்விகள் வேட்டலும் தீர்த்தம் அடுத்தாலும் தீர்த்தம் சொன்னார் புண்ணிய தீர்த்தங்கள் ஆடலும் ஆச்சிரமம் அதாவது தத்தம் ஆசிரமங்களுக்குரிய ஒழுக்கங்களிலே தவறாது நிற்றலும் அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒன்று, இது திருமணம் புரிவதற்கு முந்தைய நிலை. அப்புறம் கிரகஸ்த ஆசிரமம், இது இல்லற வாழ்க்கை, அப்புறம் வானப்பிரஸ்தம் என்று ஒன்று சொல்வார்கள் இல்லையா. பிரம்மச்சாரியம் பார்க்கலாம், கிரகஸ்தம் பார்க்கலாம், சன்னியாசம் பார்க்கலாம். வானப்பிரஸ்தம் இக்காலத்தில் காண்பது அரிது, அதாவது மனைவியோடு இருந்து கொண்டு அதே சமயத்தில் இறை வழிபாட்டு நெறியில் மட்டுமே நிற்ற உலகியல்ல தொடர்பு கொள்ளாமல் அதே சமயத்தில் வந்து மனைவியையும் வைத்துக் கொண்டு ஏன்னா எதிரே ஈடுபட வேண்டும் என்றால் வழிபாட்டு நெறியில் மட்டுமே ஈடுபட வேண்டும். இது வனத்திலே இருந்து இயற்றப்படுவது என்பதனாலே வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள். அப்புறம் சன்னியாசம், இது நான்கு ஆசிரமங்கள். இந்த ஆசிரமங்களுக்குரிய நெறியிலே வலுவாமல் நிற்றல் அதுவும் கூட பசுபுண்ணியம் தான் சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா பசுபுண்ணியங்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா தன்முனைப்போடு செய்யக்கூடிய புண்ணியம், திருவருளுக்கு தன்னை கருவியாக கருதாமல் தானே செய்வதாக கருதி கொண்டு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான், நல்ல காரியங்கள் தான், அதிலெல்லாம் நம்ம எதுவும் குறைவாக சொல்லலை, நல்ல சிறப்பான புண்ணியங்கள் தான். ஆனால் திருவருளால் செய்கின்றோம் என்ற ஒரு உணர்ச்சியின்றி நாம் செய்கின்றோம் என்று தன்னை கர்த்தாவாக கருதி செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள். அப்புறம் வந்து சாந்தி என்று சொன்னார், தவங்கள் ஆசிரமத்துக்கு கூட தவங்கள் அதாவது விரதம் இருத்தல் போன்ற தவங்கள், அப்புறம் சாந்தி பிராய சித்தங்கள், சாந்தி என்றால் சாந்தி பண்ணுதல் என்றால் பிராயசித்தம், பிராயசித்தங்கள் பண்ணுதல். அப்புறம் விரதம், விரதம் தனியாக சொல்லிட்டார். அப்போ தவங்கள் என்பதற்கு நாம் வந்து என்ன பண்ணுறான், புலனொடுக்கம், அதுதான் நாம் வந்து இங்கே கொள்ள வேண்டியது. பற்றுகளை குறைத்தல், ஏன்னா இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை என்ற திருக்குறளிலிருந்து நாம் காணணும். ஆகவே நோன்பு என்பதும் தவம் என்பதும் ஒன்று தான். ஆகவே தவம் என்று சொல்லும்பொழுது பற்றுகளை குறைத்து வந்து வருகின்ற நெறியிலே பயிர்தல், அந்த தவத்தையே பயின்றாலும் சரி, தான் என்ற தன்முனைப்போடு செய்தால் அது பசுபுண்ணியம் தான். விரதம், விரதங்கள் காத்தல். அப்புறம் கர்மயோகங்கள், கர்மயோகங்கள் சொல்வது அதாவது தனக்குரிய அந்த உலகியல் கடமையினை அதனை வலுவாக ஏற்றுதல். யார் யாருக்கு என்னென்ன கடமையை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அந்த உலகியல் கடமைகளை வலுவாக ஏற்றுதல், அந்த கர்மயோகம். இவற்றையெல்லாம் ஏற்றியவர்கள் சரித்தோர் என்றால் அனுட்டித்தவர்கள், இவர்கள் என்ன பெயர் பெறுவார்கள், ஈனமிலா சொர்க்கம் பெற்று குறைவில்லாத சொர்க்க போகங்களை பெறுவார்கள். இன்பம் மிக்குடைய துறக்க உலகத்தினை பொருந்தி, துறக்கம் என்பது சொர்க்கம் என்று பொருள்படும். இன்பம் மிக்குடைய துறக்க உலகத்தினை பொருந்தி, அங்கு நிறைய இன்பங்கள் இருக்கின்றன, சிறந்த சொர்க்க உலகத்தை தான் பொருந்துகின்றார்கள். பொருந்தி என்று சொன்னால் பொருந்தி அந்த சொர்க்க போகங்களை எல்லாம் அனுபவித்து என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சொர்க்க உலகத்தை அடைவார்கள் என்றால் அடைந்து அங்குள்ள இன்பங்களை நுகர்வார்கள், நுகர்ந்து. அப்புறம் என்ன சொல்றாங்க, இமைப்பளவின் மீழ்வர், இமைப்பளவின் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள சொற்பலோக பேர் அந்த காலம் வந்து சொற்பலோக அனுபவ காலம் முடிந்துவிடும், அவ்வளவு விரைவாக கழிந்துவிடும் அந்த சொற்பலோக அனுபவங்கள். ஆகவே சிறந்த சொர்க்கம் என்று தான் சொன்னார், ஈனமிலா சொர்க்கம் என்று சொன்னார். ஆனாலும் அந்த சொற்பலோக பேர்கள் எல்லாம் குறைவான காலத்திலே முடிந்துவிடும், அது மிக விரைவாக அவர்கள் சொற்பலோகத்திலிருந்து மீண்டு விடுவார்கள், மிக விரைவாக மீழ்வார்கள் என்பதைத்தான் என்ன சொன்னார், இமைப்பளவின் மீழ்வர் என்று சொல்கின்றார். இமைப்பளவின் என்று சொல்லும்பொழுது அந்த கால விரைவு, இந்த விரைவை வந்து அங்கு குறிப்பாக உணர்த்துகின்றார், இமைப்பளவின் மீழ்வர் என்று சொன்னார். மிக விரைவாக அவர்கள் அந்த சொற்பலோகத்திலிருந்து மீண்டு விடுவார்கள் என்று கூறுகின்றார். ஆனால் அப்படி இல்லாமல் ஈசன் சரியை கிரியா யோகினின் நின்றோர் என்று சொல்கின்றார், முதல்வன் விதித்த மேம்பட்ட சரியை கிரியா யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை விதிவழி அனுப்பித்தோறும். இந்த பசுபுண்ணியங்களை பெற்றவர்கள் விரைவாக மீண்டு விடுவார்கள், ஆனால் ஈசன் விதித்த சிவபுண்ணியங்களை சரியை கிரிய யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை அனுப்பித்தோர் அவர்கள் என்ன பதமுத்திகளை பெறுவார்கள், யார் மாதிரி, அந்த பொது ஞான நெறியினை அனுப்பித்தோர், ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் இவற்றை அனுப்பித்தோர் அவர்கள் பதங்களை பெறுவது போல சரியை கிரியா யோகங்களை அனுட்டித்தவர்களும் பதமுத்திகளை பெற்று, ஊனமிலா முத்திபதம் பெற்று, அதாவது உண்மை ஞானம் மேவாது தப்பினவரோடு ஒப்ப தத்தமக்குரிய நிர்மலமாகிய பதமுத்திகளின் நெடுங்காலம் வைகி. உண்மை ஞானம் மேவாது, அதாவது கேட்டல் ஞானம் தான் உண்மை ஞானம் தொடங்குது, அந்த கேட்டல் ஞானத்தை பெறாமல் ஓதுவித்தல் கேட்பித்தல் அந்த நிலையில தப்பினவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்படி பதமுத்திகளை பெறுவார்களோ அதுபோலவே இந்த சரியை கிரியா யோக நிலையிலிருந்து தப்பினவர்களும் பதமுத்தியை பெற்று. இல்லையா, எப்படிப்பட்ட பதமுத்தி, ஊனமிலா முத்திபதம், முத்திபதம் என்பது பதமுத்தி, சிறிதும் குறைவற்ற பதமுத்தியை பெற்று அங்கு அவர்கள் நெடுங்காலம் தங்கியிருந்து அங்கு அவர்கள் முன்னால் சிவபெருமான் எழுந்தருள்வார். எப்போ, உலகமெல்லாம் ஒடுங்கும் போது தான் சொல்லுவார், உலகமெல்லாம் ஒடுங்கும் போது, பிரபஞ்சம் முழுதும் சங்காரப்படும் பொழுது, உலகம் முழுதும் ஒடுக்கப்படும் பொழுது, அரண் முன்னில்லாத ஒளியின், ஒருவேளை அப்போ சிவபெருமான் அவர்கள் முன்னால் எழுந்தருளவில்லை என்றால், எழுந்தருளவில்லை என்றால் உற்பவித்து மீட்டும் சடனத்தை உற்று, அந்த உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அந்த பதமுத்திகளில் இருப்பவர்கள் முன்னால் சிவபெருமான் எழுந்தருளி அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தலாம். அப்படி உணர்த்தவில்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் இந்த உலகத்திலே வந்து சிவபிரானருடன் அவதரிப்பார்கள், அவதரித்து ஞான நெறி அடைந்தே சிவனை அடைவர். சரியைக்குரிய யோகம் வர முடிச்சிருந்தா ஞான நெறியை அடைந்து என்ன செய்வார்கள், சிவபிரான் திருவடியை அடைவார்கள். எப்படியோ முடிவில் ஞான நெறி அடைந்துதான் அவர்கள் திருவடி பேரு அடைய வேண்டும். ஆகவே ஞான நெறி எல்லாருக்கும் இன்றியமையாதது, அதுதான் வீடு வேற்றுக்கு நேரடி வாயில் என்று சொல்கின்றார் ஆசிரியர். யாருக்கெல்லாம் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் இந்த நிலையில பிறவி முடிந்தவர்களும் திரும்ப என்ன செய்யணும்.